السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. صدق الله مولانا العظيم. கணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, ரெண்டு விடயம் நடைபெற வேண்டும். ஒன்று, நாம் நம்மத்தியில் ஒற்றுமையை, அன்பை, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வை மிக அழகாக கட்டியெழுப்ப வேண்டும். நாம் ஒரு உம்மத்தென்ற நிலைப்பாடு வராத வரைக்கும் அல்லாஹுடைய உதவி இந்த உம்மத்துக்கு கிடைக்க மாட்டாது. ஹஜரத் மௌலானா யூசுப் காந்தலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய வஃபாத்துடைய 3 நாட்களுக்கு முன்பு சொன்ன அந்த பயானுடைய ஒரு உரையை தமிழில் நாம் அதை அச்சிட்டிருக்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உம்மத்துக்குரிய விரோதி எதிரி முஸ்லிம்கள் தனக்குள்ள விரோதத்தையும் சண்ட சச்சரவையும் உருவாக்கிக் கொள்வது, நாம் தாம் நம்மை முதலாவது கொள்ளுவது, அதுக்கு பிறகு மற்றவர்கள் எங்களை துண்டு போடுகிறார்கள். முதலாவதாக நாம் அனைவர்களும் ஒன்றுபட வேண்டும், இதுதான் எங்களுடைய குறிக்கோளாக, வைராக்கியமாக. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் இதிலிருந்து நகர்ந்துவிடக்கூடாது. ஹதரத் மாவியா ரதியல்லான் அவர்கள் அலி ரதியல்லான் அவர்களுக்கு மத்தியில் சண்டை ஒரு சூழ்ச்சிக்காரர்களுடைய சூழ்ச்சியின் காரணத்தினால் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் சில எதிரிகள், சில விரோதிகள் அவர்கள் அழைத்தார்கள் மாவியா ரதியல்லான் அவர்களை, வாருங்கள், நானும் நீங்களும் சேர்ந்து இந்த அலியையும் இந்த படையையும் அழித்து போடுவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மாவியா ரதியல்லான் அவர்கள் கொடுத்த பதில், ஓ என்னுடைய விரோதியே, என்னுடைய சகோதரை பற்றி நீ நினைத்தாலும் உன்னை நான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் என்பதாக அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் எந்த ஒரு இயக்க, எந்த ஒரு ஜமாத், எந்த ஒரு அமைப்பு, இந்த தரீக்கா அந்த தரீக்கா என்ற இந்த வேற்றுமைகளை களைந்து தன்னை பாதுகாக்க மற்றவர்களை காட்டிக் கொடுக்கக்கூடிய அந்த நிலைமைகளை விட்டுவிட்டு நாம் நம்மையை குற்றப்படுத்தும் அந்த நிலைமை உருவாக்காமல், நான் ஒரு உம்மத்து காப் இப்னு மாலிக் ரதியல்லான் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச வேண்டாம், எந்த ஒரு சஹாபியும் எந்த ஒரு அவருடைய மனைவியையும் அவரை விட்டு போகுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் காப் இப்னு மாலிக் அவர்களுக்கு நஸ்ரானி இடத்திலிருந்து கடிதம் வந்தது, ஓ காபே, என்னுடன் வந்து சேர்ந்து கொள், உனக்கு நான் எல்லா உதவியும் செய்கிறேன். அந்த கடிதத்தை காப் இப்னு மாலிக் ரதியல்லான் அவர்கள் கிழித்து நெருப்பில் போட்டார்கள். கண்ணியமானவர்களே, எதிரிகளுடைய விரோதிகளுடைய சக்தி இதுவாகத்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே அவர்கள் எங்களை துண்டு துண்டாக அறிந்து அவர்கள் எங்களையும் மதம் மாறியவர்களாக, எங்களையும் ஒரு யூதனாக கிறிஸ்தவனாக பார்க்கத்தான் விரும்புவார்கள் என்பதாக குர்ஆன் வலன் தர்தான் கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும், முஸ்லிம்களே நீங்கள் யூத கிறிஸ்தவர்களாக மாறாத வரைக்கும் உங்களுடன் இந்த இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதாக குர்ஆன் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயத்தில் மிக உறுதியாக நம்முடைய எல்லா நிலையிலும் நாம் எந்த அமைப்பையும் எந்த ஒரு கொள்கையையும் எந்த ஒரு விஷயத்தையும் விமர்சித்துக் கொண்டு சண்டைக்குள்ளாகக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. எங்களுடைய பிளவு, எங்களுடைய ஐக்கியமின்மை, ஒற்றுமையின்மை, இதுதான் எமக்கு ஆபத்தாக வரும். அதனால் முதல் முதலாக மிக பணிவன்புடன் வேண்டுக் கொள்வதை, பல வருடமாக ஜமியத்துலமா தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒற்றுமை பிரகடனம், யூனிட்டி டிக்ளரேஷன் ஒவ்வொரு மசிதிலையும் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அடிக்கடி பேச வேண்டும், அடிக்கடி முதாக்கரா செய்ய வேண்டும், அடிக்கடி சொல்லப்பட வேண்டும். நாம் ஒரு உம்மத், எல்லா நிலையிலும் ஒரு உம்மத்தாக இருந்து நாம் மரணிப்போம் என்ற நாம் எந்த ஜமாத்தையும் எந்த கொள்கையையும் அதை நாம் வளர்க்கக்கூடிய அந்த உருவம் உள்ளவர்கள் அல்ல, ஒரு உம்மத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்ற சிந்தனை எம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அல்லாஹ் மேலான கூலியை வழங்க வேண்டும். இந்த நாட்டில் பலரும் பல வகையான முயற்சிகளை செய்திருக்கிறார்கள். எல்லோருடைய முயற்சியும் பல வகையிலும் அமைந்திருக்கிறது. ஆக கண்ணியமான சகோதரர்களே, தெரியார்களே, அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஆக பெரும் ஒரு செல்வம் தான் இந்த நாட்டில். இதே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு சொத்து இது. நாம் ஒரு ஒன்றுபட்ட உம்மத்தாக, நாம் ஒரே ஒரு உம்மத்து தான் என்ற இந்த நிலைப்பாட்டை நாம் எடுத்தே ஆக வேண்டும். நமக்குள் உள்ள வித்தியாசங்களை களைய வேண்டும். சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமைகள் இருந்த பொழுதும் ஒருவர் மற்றவரை மதித்து நடந்தார்கள். எஹ்ராம் அணியும் பொழுது தமத்து, இஃப்ராத், கிரான் மூணு வகையாம் எஹ்ராம் அணியலாம். இஃப்ராத் என்பதை இமாம் ஷாஃபி அவர்கள் ஆதரிக்கிறார்கள், தமத்து என்பதை அஹ்மத் பின் ஹம்பல் ஆதரிக்கிறார்கள், கிரான் என்பதை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஏற்றும் என்று சொல்கிறார்கள். தக்பீர் கட்டும் இடத்தில் பல கருத்துகள் இருக்கிறது, பிஸ்மில்லா சொல்வதில் பல கருத்துகள் இருக்கிறது. இமாம் ஷேக் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், சலாம் கொடுத்ததில், தக்பீர் கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் என்னுடைய கருத்தின்படி 200 மசாயில்களில் கருத்து வேற்றுமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். 200 மசாயில்களில் கருத்து வேற்றுமை இருக்கலாம். ஒன்றுபட்ட உம்மத்தாக ஒருவர் மற்றவரை மதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்தாகுவதை கொண்டுதான் நாம் ஒரு சிறந்த உம்மத்தாக இருக்க முடியும். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். நம்மத்தையில் சில சில கருத்து வேற்றுமைகள் இருந்த போதிலும் அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மியத்துல்லமா, ஒரே ஒரு ஜம்மியத்துல்லமா தான் இந்த நாட்டுக்கு 1924 அமைக்கப்பட்ட ஜம்மியத்துல்லமா, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சுமார் 11 தலைவர்களாக ஜம்மியத்துல்லமாவுக்கு இருந்திருக்கிறார்கள். இலங்கையுடைய முக்கியஸ்தர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் நாம் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். ஜம்மியத்துல்லமா இன்று நேற்று உருவாகினதல்ல. இந்த உரிமை பெறுவதற்கு முன்பு, இந்த நாட்டுடைய சுதந்திரம் பெறுவதற்கு முன்பிலிருந்து இந்த ஜமியத்துல்லமா உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இங்கு வீற்றிருக்கக்கூடிய உலமாக்கள் பல தியாகங்களை செய்து இதை கட்டியெழுப்பிருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் யாரெல்லாம் இதுக்காக பாடுபட்டு மரணித்து விட்டார்களோ அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வானாக, அல்லாஹ் அவர்களுடைய சந்ததிகளை சிறப்பாக்கி வைப்பானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நல்ல சுகத்தையும் அல்லாஹ் கொடுப்பானாக. யாரெல்லாம் சிரமத்துக்கு மத்தியில் பாடுபட்டு தியாகங்கள் செய்கிறார்களோ எந்த ஒரு ஊதியம் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய பணத்தை செலவழித்து தன்னுடைய உடல் பொருளாலும், யாரெல்லாம் இந்த ஜம்மியாவுக்காக உலமாக்களை, இந்த உம்மத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த ஒற்றுமையை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதற்காக, ஒன்றுபட்ட உம்மத்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்முடைய வேற்றுமைகளை மறைந்து அதை மறந்து ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்காக உள்ளத்தால் துவா செய்வோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, கண்ணியமானவர்களே, இரண்டாவது ஆக முக்கியமான ஒன்றுதான் ஜமியத்துல்லமா எடுத்திருக்கும் ஒரு நிலைப்பாடு. அது என்னதை? அது கோ எக்ஸிஸ்டன்ஸ், சகவாழ்வு, பிரகடனம். நாம் கடந்த 27 திகதி கண்டியிலும், 29 திகதி அதை ஹம்மன் தொட்ட பகுதியில் அங்கு வெளிகாமத்திலும், அதுக்கு பிறகு கொழும்பிலும், சென்ற மாதம் இந்த மாதம் 3 திகதி நாம் நடத்தினோம் குருநாகலிலும். சுமார் 3500 உலமாக்களுக்கு இந்த ஒரு தூதை நாம் முன்வைத்திருக்கிறோம். நம்முடைய தூது என்ன? உலகில் வாழக்கூடிய பௌத்தர்கள், உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், உலகத்தில் வாழக்கூடிய யூதர்கள், உலகத்தில் வாழக்கூடிய எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நபியுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் மீது நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருப்போம், இவர்களுக்கு நாம் துவா செய்வோம். ஜாஹிலியத்துடைய காலத்தில் அல்கமா ரதியல்லாஹு அவர்கள் நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், ஹம்சும் தகல்லக்னா ஃபில் ஜாஹிலியா, 5 பண்புகள் ஜாஹிலியத்துடைய காலத்தில் நம்மத்தையில் இருந்ததை, நாம் 5 பண்புகள் உள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான், பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் நாம் சந்தோஷப்பட மாட்டோம், பகைவனுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டோம். எங்களை விரோதிக்கக்கூடிய, எங்களை எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் நலவை நாடக்கூடிய முஸ்லிம்கள் தான் நாம். அப்படிப்பட்டவர்களாகத்தான் இந்த பூமியில் நாம் வாழ்வோம். ஜம்மியாவும் அதே நிலைப்பாடை தான் எடுத்திருக்கிறது. நாம் விரோதத்தை, குரோதத்தை, வைராக்கியத்தை, சண்டையை, சச்சரவை, பிளவை யாருக்கு மத்தியிலும் உருவாக்க மாட்டோம். குர்ஆன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டியது அந்த நேரத்தில் நபியவர்களுடைய குடும்பம் குஃபருடைய சூழலில் வளர்ந்து வந்த குடும்பமாக இருந்தது. அபு தாலிப் காஃபிராக இருக்கிறார், நபியவர்களுக்கு எவ்வளவு பெரிய உறவு இருந்தது. அபூஜஹல் போன்றவர்கள், அபூலஹப் போன்றவர்கள் நம்முடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை மனமுடித்திருந்த அபுல் ஆஸ் நபியுடைய மருமகன் பதருடைய யுத்தத்தின் பொழுது ஒரு காஃபிராகத்தான் இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 53 வருடம் குஃபார்களுடன் தான் கழிந்தது. அவர்களை
ஹஜ்ரத் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நபித்துவத்தை 40 வயதில் பெற்றுக் கொண்டு வந்து 15 வருடம் நபி அவர்களுடன் கணவன் மனைவியாக வாழ்ந்த அந்த நபியை பார்த்து, நீங்கள் ஒரு தொழுகையாளி, நீங்கள் ஒரு ஜகாத் கொடுக்கக்கூடியவர், நீங்கள் ஒரு ஹஜ் செய்யக்கூடிய மனிதர், நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்லவில்லை. இன்னக்கல தசலுரஹம் வத்தமிலுல் கல் வத்துப்சுபில் மாதும் வத்துஐனு அலா நவாயிபில் ஹக் என்ற இந்த பொன்னான வார்த்தைகளால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அன்பு மனைவி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கொடுத்த கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பாராட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, தெரியார்களே, சாதிகுல் அமீன் என்ற அந்த பட்சத்தை காஃபிர்கள் நபி அவர்களுக்கு சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்கை, நபியுடைய குணத்தை தான், அவர்களுடைய பண்பை தான் அங்கு பாராட்டுகிறார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு கூட நபி அவர்களுடைய குரானை கேட்க வேண்டாம் என்று சொன்னவர் கூட அதை கேட்காமல் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட தயால தன்மை, அப்படிப்பட்ட குணம், அப்படிப்பட்ட சிறப்பு அம்சம். உலகத்தில் சிறந்த 50 உலமாக்கள் ஹரமுடைய ஒரு பெரிய இமாமை அவர்களை தலைவராக வைத்து தொகுத்த ஒரு கிரந்தம் தான் நதரத்துன்னு பாகத்தில் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களில் தொகுக்கப்பட்டிருக்கும் ஒரே ஒரு விடயம், நீங்க மகத்தான பண்பின் மீது இருக்கிறீர்கள். விரோதிகள் உங்களுக்கு அடிக்கலாம், விரோதிகள் உங்களுக்கு ஏசலாம், விரோதிகள் உங்களை தவறான முறையில் நடத்தலாம், ஆனால் உங்களுடைய பதில் அதுக்கு குர்ஆன் சொல்கிறது, வலா தஸ்தவில் ஹஸனத்து வல சையா இப்ப பில்லதி ஹி அஹ்சன், நலவும் தீமையும் ஒரு நாளும் சமமாக மாட்டாதே, அவர்கள் தீங்கு செய்தால் நீங்கள் நலவு செய்யுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்று நாம் இங்கு பிரகடனப்படுத்தும் ஒரே ஒரு விடயம் சகவாழ்வு என்பதை, முஸ்லிம்கள் ஒரு நாளும் இந்த யுத்தத்துக்கும் இந்த சண்டைக்கும் இந்த நீங்கள் விமர்சிக்கும் இந்த நீங்கள் சொல்லும் தர்ரிசத்தை வளர்க்கக்கூடியவர்கள் அல்ல முஸ்லிம்கள். நாம் உலமாக்கல் போயிருந்த பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் டிஃபென்ஸ் செக்ரட்டரியில மிக தெளிவாக கேட்டோம், உங்களுக்கு ஏதும் சந்தேகம் இருக்குதா, இந்த நாட்டில் நாங்கள் ஆயுதம் தூக்கக்கூடியவர்கள் என்று அவர்கள் மிக தெளிவாக இதை சொல்லியிருக்கிறார்கள். எங்களை பற்றி அப்படி ஒரு தப்பெண்ணம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் உயிர் கொடுத்தவர்கள், இந்த நாட்டை கட்டியெழுப்ப பாதுகாத்தவர்கள், யாழ்ப்பாணமுடன் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், மன்னாருடன் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில், அது பல பகுதிகள், அது காட்டாங்குடியாக இருக்கலாம், அது மன்னாராக இருக்கலாம், அது எந்த பகுதியாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள், நாம் இந்த நாட்டை நேசிக்கிறோம். ஹுப்புல் மதல் மினல் ஈமான், இது ஹதீஸ் அல்ல, இது 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 ஒரு சொல்லாக இருக்கிறது, இது சில பெரியார்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாட்டை நேசிப்பதை அது ஈமானுடைய பகுதி, இது ஹதீஸ் என்று சொல்லக்கூடாது, இது ஹதீஸ் அல்ல. நாட்டை நேசிப்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்த பூமியை நேசித்திருக்கிறார்கள். நபியவர்கள் மக்காவை விட்டு பிரியும் பொழுது அழுது கொண்டுதான் பிரிந்தார்கள். நபியவர்கள் மக்கத்தின் மீது நேசம் உள்ளவர்களாக நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள். நாமும் இந்த நாட்டு பற்றுள்ளவர்கள், என்றும் இந்த நாட்டுக்கு பற்றுள்ளவர்கள் தான் இருந்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு அநியாயம் செய்தவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் அல்ல. இதற்கு பிறகும் நீங்கள் எங்களை எப்படிதான் தூண்டினாலும் நாம் உங்களுடன் நலவாகத்தான் நடந்து கொள்வோம். அதுதான் எங்களுடைய இன்றைய பிரகடனமாக இருக்கும். அதை சொல்வதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறோம், வேற எதையும் சொல்வதற்கல்ல. இதை எல்லோரும் கேட்கலாம், இந்த நாடும் கேட்கலாம், உலகமும் கேட்கலாம். நாம் சொல்லும் ஒரே செய்தி, நாம் சொல்லும் ஒரே குரல், நாம் அழைக்கும் ஒரே விடயம், நாம் நல்லவர்களாக வாழ்வோம், சிறந்த மனிதர்களாக வாழ்வோம். எங்களை இஸ்லாம் அழைக்கிறதை முதல் முதல் அடிப்படையில் நாம் எல்லோரும் மனிதர்கள். ரக்கத் கர்ரம் நாபனி ஆதம், ஆதமுடைய அந்த குழந்தைகள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறார். நாங்கள் மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனித நேயத்தை உருவாக்க வேண்டும். மனிதர்களை மதிக்கிறதே இஸ்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத பிணத்துக்கு எழும்பி நின்றார்கள். யூதர்கள் விரோதிகள், யூதர்கள் எங்களுக்கு சதி செய்யக்கூடியவர்கள். நபி அவர்களுக்கு விஷமூட்டினார்கள், நபி அவர்களுக்கு எதிராக மஸ்ஜிதை கட்டினார்கள், நபி அவர்களுக்கு எதிராக சூனியம் செய்தார்கள், நபி அவர்களுடைய தலையில் கல்ல போடுவதற்கு கொண்டார்கள், நபி அவர்களுடைய கம்சை பிடித்து இழுத்தார்கள். அப்படிப்பட்ட யூத பிணம் போகும் பொழுது நபி அவர்கள் எழும்பி நின்ற அந்த வரலாறு சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் ஒரு யூத பிணத்துக்கு எழும்ப வேண்டும், அலைஸ நஃப்ஸன், இது ஒரு உயிர் அல்லவா, இதை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த செய்தியை இந்த பௌத்த மக்களுக்கு சொல்ல தவறிவிட்டோம். உலமாக்களும் பொதுமக்களும், உலமாக்களும் பொதுமக்களும், நாம் 1000 வருடம் வாழ்ந்திருக்கிறோம், நாம் விட்ட தவறுதான் என்று நாம் அனுபவிக்கிறோம். நாம் இவர்களுக்கு அமானுஷத்தை சரியாக சொல்லிக் கொடுக்கவில்லை. இவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில மிகப்பெரிய தூரம் உண்டாகிவிட்டது. நாம் இவர்களை விட்டு மிக தூரமாகிவிட்டோம். மொழியினாலும் வித்தியாசம், மொழியினாலும் வித்தியாசம். எங்களுடைய ஜும்மா ஹுத்பாக்கள் எல்லாரும் ஏன் நாம் தமிழில் மாத்திரம் பேச வேண்டும், ஏன் நாம் சிங்களத்தில் பேசிருக்க கூடாது? நாம் விட்டு ஒரு பெரிய தவறு, அதை சீர்திருத்துவோம். எதிர்கால உலமாக்கலே படிங்க, இந்த பன்சிலைகளுக்கு போய் நீங்க சிங்களத்தை மொழியை படிங்க, சிங்கள மொழியில் உங்களோட தேர்ச்சி உண்டாக்குங்க, அழகாக அன்பாக பேசுங்க. எங்களோட தூது அவர்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் தீவிரத்தை, அநியாயத்தை, அட்டூழியத்தை, நாசகார செயல்களை பரப்பக்கூடியவர்கள் அல்ல என்பதை அழகான மொழிகளில் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் தெளிவு பெறுகிறார்கள். இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூக நல்ல மக்கள், மிக மிருதுவான மக்கள். இதுவரைக்கும் இந்த நாட்டுக்கு எந்த அமைப்பை சேர்ந்த, அது தபிலை ஜமாத்தாக இருக்கலாம், அது தௌஹீத் ஜமாத்தாக இருக்கலாம், அது சூஃபியாக்களாக இருக்கலாம், அது ஜமாத் இஸ்லாமாக இருக்கலாம், எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு நல்லடியார்கள் வரும் பொழுதும் அவர்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நாட்டு மக்கள் நல்ல மக்கள், யார் வந்தாலும் இந்த நாட்டு மக்களை பற்றி நல்லதாக சொல்லிக்க போறார்கள். சமீப காலத்தில் வெளி சக்திகளுடைய சில சூழ்ச்சியின் காரணத்தினால் இந்த மீடியா, இந்த பேஸ்புக், இந்த சோசியல் மீடியா, இதனுடைய இந்த சோதனை தான் இன்றே இந்த நாட்டை அதில் விரல் விட்டெல்லக்கூடிய ஒரு சில சக்திகள். அதனுடைய சூழ்ச்சியில நாங்கெல்லாம் வேகப்பட்டு ரோஷப்பட்டு ஆத்திரப்பட்டு செயல்படாமல் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜமியத்துல் உலமா முபாரக் ஹசரத் அவர்கள் 2003 முதல் எனக்கு முதல் தலைவராக இருந்திருக்கிறார்கள். ஹலீல் அலத் அவர்கள் தெஷராக இதுக்கு முதல் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்க வேண்டும். என்னுடைய உஸ்தாதாக இருந்த நான் அவரை இங்கு துவாவுக்காக எடுப்பதற்காக தான் இந்த இடத்தில் அவருடைய பெயரையும் எடுக்கிறேன். ரியால் ஹசரத் அவர்கள், நான் கிங்ஸ்வுட்ல படிக்கும் பொழுது எனக்கு இஸ்லாமிக் டீச்சராக அவர் இருந்திருக்கிறார். இன்னைக்கு 70-80 வயதை அடையக்கூடிய அவர் சுயேனமாக இருக்கிறார். ஜமியாவுடைய 25 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். ஏதோ கஷ்டப்பட்டு அவர்கள் செய்த தியாகத்துடைய பின்னணி தான். நாம் ஜமியாவை பொறுப்பெடுக்கும் பொழுது 6000 ரூபாய் தான் இருந்தது 2003. நாமும் ஹசரத்தும் மஷூரா செஞ்சு அதையும் ஒரு ஹதியாவாக கொடுத்துட்டு ஜீரோல இருந்து ஆரம்பிப்போம் என்று ஆரம்பித்தோம். உங்களுடைய துவா, உங்களுடைய பங்களிப்பு, இந்த மஸ்ஜிதை சேர்ந்த மக்களே, கொழும்புடைய மஸ்ஜிதுகளே, நீங்க வந்திருக்கிறீங்க 150 மஸ்ஜிதுகள் இந்த இடத்துல. எங்களுக்கு அடிப்படை வாங்கல் அல்லாஹுடைய மஸ்ஜித், அதுல நீங்க வேற யாரையும் அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுடைய மஸ்ஜிதில் அல்லாவை அழைப்போம், அல்லாவிடத்தில் மன்றாடுவோம், அல்லாவிடத்தில் கேட்போம். உங்களை நாம் அவர்கள் ஃபீஹிரிஜாலும் யுஹிப்புனா அய்யத்தஹரு, அல்லாஹ்வுடைய மாளிகையில் இருக்கிறார்கள். மதீனத்து மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய தூய்மையை, தன்னுடைய சுத்தத்தை, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய ஆகரத்தை சீராக்கிக் கொள்ள விரும்புகிறார்கள். மஸ்ஜிதுடையவர்கள் என்று குர்ஆன் நம்மை அழைக்கிறது. மஸ்ஜித் உள்ளவர்களாக ஆகும்படியாக சொல்கிறது. மஸ்ஜிதுக்கு 4 அடிப்படையான பண்புகள், அந்த தன்மைகள் தாயிகளாக அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டக்கூடியவர்களாக, இல்மையும் அல்லாஹுடைய அந்த மஸ்ஜிதில் நிலைநாட்டக்கூடியவர்களாக, இபாதத்தை நல்ல வணக்கத்தை அங்கு நிலைநாட்டக்கூடியவர்களாக, மஸ்ஜிதுகள் மக்களுக்கு ஊழியம் செய்யக்கூடியதாக, மஸ்ஜிதுகள் மக்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதாக, இந்த 4 அடிப்படைகளும் மஸ்ஜிதில் நடைபெற வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று நான் உங்களை அழைத்திருக்கிறது ஒரு முக்கியமான பணிக்கு. அது என்னவென்றால், நாட்டில் இருக்கக்கூடிய பதட்டமான நிலைமை, அதை பற்றி நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பல வகையான ஒரு எதிர்பாராத ஒரு தாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி நாங்கள் அணுகிறது? உங்களை இன்றைக்கு நாங்கள் கூப்பிட்டுட்டோம், 1000, 2000, 3000 பேர் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க, நீங்க இந்த செய்தி எடுத்துட்டீங்க. இப்ப உங்களுடைய கடமை இந்த நாட்டுடைய 25 டிஸ்ட்ரிக்டுக்கும் நீங்க பிரிஞ்சு போகணும். உங்களை அழைச்சிருக்கிறது, நாங்க 100 பேர், நாங்க உலமாக்கள் 50 பேர் மட்டும் இருந்து செய்யக்கூடிய பணி அல்ல. உங்கள் மீதும் சம பங்கு இருக்கிறது, அந்த சம பங்கில் நீங்களும் பங்கெடுத்துத்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக நீங்கள் அதில் பங்கெடுப்பீர்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. சுனாமி வந்த பொழுது நீங்க தான் அந்த 17,000 ஜனாதாவை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் அடக்கி முடிச்சீர்கள். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சுனாமி இப்ப வந்திருக்கிறது. இந்த சுனாமிக்கு உங்களோட உதவி தேவை. இந்த சுனாமி உங்களை அழைக்கிறது வாருங்கள் என்று அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் கவலைப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், ஈமான் பறிபோயிருமோ என்று பயப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் உதவி செய்வது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, நாங்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல அவர்களுக்கு நீங்க ஆறுதல் சொல்வது, இது உங்கள் மீது உள்ள ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. கனிமானவர்களே, அதை நீங்க எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ரெண்டு விஷயங்களை நாங்கள் செய்தாக வேண்டும் கனிமானவர்களே. ஒன்று, எங்கள் மத்தியில் ஒற்றுமை. ரெண்டாவது, இந்த அந்நியர்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய நீண்ட கேப் போட்டுட்டோம். எங்களுக்கு எந்த ஒரு ஆமதர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் வாங்கலே, எங்களுக்கு பேசுங்களே என்று சொல்ற அளவு கூட நாங்கள் ஒரு லிங்க் வச்சுக்கணும் இல்லை. நாங்கள் ஒரு தொடர்பு வழக்கு இல்லை. நாங்கள் அந்த உறவு பேர் இல்லை. ஆயிஷா ரதியல்லாஹா மென்சஸ் மாதவிடாய் காலத்தில் அவர்களுடைய வீட்டுக்கு பெண்கள் அந்த பிளட் காட், அந்த ரத்தத்தை அந்த கொட்டில் வச்சு அந்த ஆயிஷா ரதியல்லாஹா அவர்கிட்ட அனுப்புவாங்களாம். சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் பதிவாக இருக்குது. எதுக்குண்டா? அந்த ரத்தத்துடைய நிறத்தை பார்த்து இது மென்சஸ்ஸா அல்லது இது நோயா என்று ஆயிஷா ரதியல்லாஹா சொல்லுவார்களாம். ஹதரத் அஸ்மா ரதியல்லாஹுடைய மகன் உர்வா ஜுபைர் அப்துல்லா அந்த ஜுபைருடைய சகோதரர், அவர் போய் கேட்கிறாரு ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு. சாட்சி, சிறிய தாயே, பெரிய ஆச்சரியமா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆன், அல்லாஹ் உங்களுக்கு ஹதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு தஃப்ஸீர், அல்லாஹ் உங்களுக்கு ஃபிக்ஹ், அல்லாஹ் எல்லா நுணுக்கத்தை தந்திருக்கிறான். அதே அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் நபியோடு இருந்தது. ஆனா இந்த மருத்துவத்திலையும் நீங்க எப்படி தேர்ச்சி பெற்றிருக்கிறீங்களே, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு என்று கேட்கும்பொழுது சொல்றாங்க, யூதர்கள் வந்து நபியுடைய பெரிய வீடா, அந்த வீடு எப்படிப்பட்டதுண்டா, இரவையில தொழுகக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் தொழுவார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு காலை நீட்டி கொண்டிருப்பார்கள், சஜிதாக போக்குல காலை பிடிப்பார்கள், அவர்கள் காலை கட்டுவார்கள். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள யூதர்கள் வந்து நபியோடு உரையாடுவார்கள், யூதர்கள் வந்து மருத்துவத்தை பற்றியும் பேசுவார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது நான் பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டுதான் இந்த மருத்துவ சைடையும் படிச்சு கொண்டேன் சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு உறவு இருந்தது, கொடுக்கல் வாங்கல், ஹிஜ்ரத் போகக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை வீட்டுக்குள்ள பாதையில பயன்படுத்தினது அப்துல்லா பின் உரைக்கித், ஒரு முஷ்ரிக்க, ஒரு காஃபிர. ஏன்? நபியவர்களுடைய நுணுக்கம், இந்த நேரத்தில் இவரை பயன்படுத்தினாதான் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியாக்களே, நாங்கள் நீங்க எல்லாரும் மிக உறுதியாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுள்ளவர்கள், ஆகரத்தின் மீது நம்பிக்கையுள்ளவர்கள், எல்லோருக்கும் நலவை நாடக்கூடியவர்கள், ஈமானுடைய உறுதி உள்ளவர்கள். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி நாங்கள் அலட்டிக் கொள்ளக்கூடாது. ஏன்ன நிலைப்பாடு, இன்றைக்கும் உங்களை கூப்பிடுறதுக்கு இல்லை, ஆனா எங்களுடைய உலமா சபை, எங்களுடைய உலமாக்கள், மற்றவர்கள் எல்லாருடைய ஒரு ஒரு கவலை, பொதுமக்கள் எங்களை பத்தி தப்பாக நினைக்க கூடாது. ஏண்ட உள்ளம் சொல்லுது, இல்ல எங்கள மக்கள் அவ்வளவு பலகீனமானவர்கள் இல்ல, நீங்க அப்படிப்பட்டவர்கள் அல்ல. சில சந்தர்ப்பத்தில் அப்படி பலகீனமான வார்த்தைகளை பேசலாம், அவர்களை நாங்கள் மன்னிப்போம், துவா செய்வோம், அவர்களையும் அழைத்துக் கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அற்பமான விஷயங்கள்ல எங்களுடைய ஈமான் படிப்போக்கூடாது, உறுதியாக நிற்கணும். உலமாக்கள் மீது நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எப்ப உலமாக்கள் மீது நம்பிக்கை இழப்பீங்களோ அன்றைக்குதான் எதிரிகளுடைய சக்தி பலமாக மாறும். அவர்கள் துண்டு துண்டாக அறிவார்கள், எங்களுடைய எல்லா விஷயத்தையும் படிப்பார்கள். அதனால் உலமாக்களுக்கு துவா செய்யுங்க, உலமாக்களுக்கு ஒத்துழைப்பாக இருங்க, உலமாக்களை கட்டி எழுப்புங்க. உலமாக்களோட குறைகளை ஷேக் இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகான வார்த்தை சொன்னார்கள், உலமாக்களுடைய தவறை கண்டால், குர்ஆன் தவறாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருந்தா நீங்க எப்படி பார்ப்பீங்களோ அது போல பாருங்க சொன்னாங்க. கிழிச்சு வீசுவீங்களா, தூக்கி எறிவீங்களா, இல்ல அதை முறையாகத்தான் திருத்துவீங்க. மனிதன் என்ற அடிப்படையில் மனிதன் தவறிழைக்கக்கூடியவன். சினா செஞ்சவன கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சினா செய்யல் என்று சொன்னார்கள். எங்கட மார்க்கம் குறைகளை மறைக்கும் மார்க்கம், எங்கட மார்க்கம் நல்லது கட்டியெழுப்பும் மார்க்கம், எங்கட மார்க்கம் இந்த பௌத்த எங்கள் மீது கோபப்படக்கூடிய, நான் பயப்படுறது விவாதம் செய்ய இயலாது என்றதல்ல, 10,000 முறை எங்களை பேசினாலும் நாங்கள் அவர்களோடையும் பேசுவோம். எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மிஸ்டர் ரணில் அவர்கள் என்னை பற்றியும் ஜமியாம் பற்றியும் சில விமர்சனம் செய்தார் பார்லிமெண்ட்ல. ஆனா நேற்று அவருக்கு கால் எடுத்து நாம டேங்க்ஸ் பண்ணினோம். அவரையும் நாங்க சொன்னோம், இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நாங்க வெள்ளிக்கிழமை வாரன்னு சொல்லல, யாரோ ஒரு சகோதரர் வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்க வாரம் உண்டு, அதை நீங்க தவறா புரிஞ்சிட்டீங்க, நாங்க அப்படி ஒன்றும் இல்லை, நாங்க எல்லாரோடையும் இருக்கிறோம், இந்த நாட்டு மக்கள் எல்லாரோடையும் இருக்கிறோம், உங்களுக்கு அதால பத்தி விளங்கணுமா, நாங்க வந்து விளங்க வைக்கிறோம், நீங்க வந்து விளைவிக்கோங்க. கனிவான சகோதரர்களை தெரியாகிறேன், ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது. அது என்னது, பிரசிடென்ட் அவர்கள் சென்ற கேபினட் மீட்டிங்ல கேபினட் ஒரு கமிட்டி, பார்லிமெண்ட் கமிட்டி அல்ல, கேபினட் மினிஸ்டர்கள் ஒரு கமிட்டி, அதுல எல்லாம் லீடர்ஸையும் போட்டு அதுல எதிர்கட்சி ஆளும் கட்சி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாத்தையும் போட்டு ஒரு கமிட்டி அமைச்சிருக்கிறார். அந்த கமிட்டிக்கு நாங்க எங்க சப்மிஷன் பண்ணுகிறோம். அதுல மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம், மினிஸ்டர் ஜஸ்டிஸ் ரவுஃப் ஹக்கீம், இன்னும் மினிஸ்டர் எங்களுடைய ரிஷாத் பதுதீன், மினிஸ்டர் அத்தாவுல்லா, இன்னும் எங்களுடைய சீனியர் மினிஸ்டர் ஃபௌசி, இந்த நாலு பேரும் அதில் இருக்கிறாங்க. அதுலதான் இப்ப செவ்வாய்க்கிழமைக்கு டிஸ்கஷன் நடக்க போகுது. அதுல நாங்க எங்களோட விஷயத்தை முன்வைக்க போகிறோம். நேற்று சகோதரர் முர்ஷி அவர் சொன்னார்கள், பஷீர் ராஜபக்சோட மினிஸ்டர் ஒரு 2 மணி நேரம் உரையாடினோம். அவர் மிக தெளிவாக இருக்கிறார், அவருக்கு நாங்க கொடுத்ததெல்லாம் படிச்சிருக்கிறார். சொல்றார், தண்ணீருக்கு ஏன் நீங்க ஹலால் கொடுக்கறீங்கன்னு எனக்கு இப்ப விளங்குது. அவரே சொல்றார், பிரஷுக்கு நீங்க ஹலால் ஏன் கொடுக்கறீங்கன்றது எனக்கு விளங்குது. கண்ணியமானவர்களே, விளக்கத்தை கொடுத்தாதான் அவர்கள் விளங்குவார்கள். நான் இதை விட்டுட்டு ஓடையலாது, இது உறுதியாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம். இந்த நேரம் சண்டை பிடிக்கிறது அல்ல, ஜாதகம் மில்லத்தி அஹ்சன், குர்ஆன் அழைக்கிறது, முறையாக இந்த விஷயத்தை அணுங்க, அழகாக பேச்சுவார்த்தை நடத்துங்க. அல் ஹிவார் பைனல் அபியான், பல கான்பரன்ஸ்கள் சவுதியில ஏற்பாடு செஞ்சாங்க. சவுதியில சமீபத்தில் நடத்தின ஒரு கான்பரன்ஸ் தான் அது, டயலாக் பிட்வீன் அதர் ரிலிஜன்ஸ், மற்ற ரிலிஜனுக்கு மத்தியில ஒரு உரையாடல் வேண்டும், புரிந்துணர்வு வேண்டும். இந்த நாட்டில் நாங்க பலதையும் செஞ்சோம், ஆனா இதை நாங்க தவறு விட்டுட்டோம். கண்ணியமானவர்களே, உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, இன்று நாங்கள் இன்னும் அதிகமாக நான் பேச தேவைப்பட மாட்டாது. இந்த ரெண்டையும் கட்டி எழுப்போம். சக வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்று நாங்கள் ஒரு கைட்லைன் கொடுத்திருக்கிறோம். அநேகமாக அதனுடைய காப்பீஸ் இன்றைக்கு உங்களுக்கு விநியோகிப்பாங்க, நீங்க அதை படிங்க. இப்ப நாங்க செய்ய விரும்புறது என்ன தெரியுமா, இலங்கையில் இருக்கக்கூடிய 25 டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஜஃப்னாவும் இருக்குது, அம்பாரையும் இருக்குது, அம்மந்தொட்டையும் இருக்குது, கொழும்பும் இருக்குது, காலியும் இருக்குது, பதுல்லையும் இருக்குது, கண்டியும் இருக்குது, மாத்தளையும் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு கொழும்புல உள்ள மஸ்ஜிதுகளை நாங்கள் ஒரு சின்ன அமைப்பில் பிரிச்சிருக்கிறோம். இந்த கொழும்புல உள்ள மஸ்ஜிதுகள் அவர்களுடைய பொறுப்பாளிகள் முக்கியஸ்தர்கள், நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு 3 உலமாக்களை போட்டிருக்கிறோம். உதாரணமாக ஹசன் பரீத் மௌலவி அவர்களுக்கு அவர்கள் கலுத்தர டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள், கலுத்தர டிஸ்ட்ரிக்ட் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். முர்ஷித் மௌலவி அவர்கள், அவர்கள் மௌலவி ஃபாசில் அவர்கள், அவர்கள் சவுத் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள். கலீல் அசர்த் அவர்கள், அவர்கள் அம்பார பகுதியில் பொறுப்பெடுத்திருக்கிறார். இப்படி நாங்கள் அதனுடைய ஒரு பிரிவை செஞ்சிருக்கிறோம். முபாரக் ஹசரத் அவர்கள் கொழும்பும், கம்பஹா உமருதீன் ஹசரத் அவர்களும், கேகல் வந்து முக்ஷித் மௌலி அவர்களும், கண்டி வந்து இப்படி இந்த இது வாசிக்கப்படும். இவர்களுக்கு நாங்க பிரிச்சிருக்கிறோம். இப்ப உங்களுக்கு நாங்க மஸ்ஜிதுகளையும் பொறுப்பாக போட போகிறோம். கொழும்புல உள்ள மஸ்ஜிதுகளும் இதுக்கு பொறுப்பாக போடுவோம். உதாரணமாக இந்த தெய்வல மஸ்ஜித் சமீபத்தில் வந்த அந்த பிளட் நேரத்தில் கென்யா ட்ரிங்க வழியை பொறுப்பெடுத்தாங்க. இந்த திரிங்கோக் வழியை பொறுப்பெடுத்து என்ன செஞ்சாங்க, இங்கிருந்த ஃபண்டை ரேஸ் பண்ணி கொண்டு அங்கு போயிட்டு அவர்கள் அவர்களுக்கு அழகாக உதவி செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் கடைசியில் அவர்கிட்ட மிஞ்சிருந்த அந்த ஃபண்டையும் ஜமியால கொண்டு போட்டாங்க. இந்த தெய்வல மாஷா அல்லாஹ் அவர்கள் ஒற்றுமையாக அன்பாக செயல்பட்டு அங்கு போயிட்டு பல தகவல்களை எடுத்துட்டு வந்து எப்படி உதவி செய்யணுமோ அப்படி உதவி செஞ்சார்கள். அதுக்கு இந்த பகுதிக்கு தெய்வலைக்கு இந்த தெய்வல பகுதிக்கு ஜமியத்துலமா 3 பிரான்ச்சுகள் இருக்குது, 3 தலைவர்கள் இருக்கிறாங்க. ஒன்று ஃபதுர் ரஹ்மான் மலை அவர்கள் தெய்வல பகுதிக்கு, சிட்டிக்கு யூசுப் முஃப்தி அவர்கள், இன்னும் கொரண்டாவுக்கு முக்ஸித் மௌலி அவர்கள். இவர்கள் மூணு பேரும் ஒன்று சேர்ந்து செக்ரட்டரிமார்கள் இருக்கிறார்கள், செக்ரட்டரியும் இருக்கிறார்கள், அதுக்கு செயலாளரும் இருக்கிறார்கள், காரியதர்சியும் இருக்கிறார்கள். இந்த ஒன்பது பேரும் ஒன்று சேர்ந்ததுதான் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்டுக்கு முக்சித் மலை அவர்கள் தலைவராகவும், முர்ஷித் மௌலி அவர்கள் செக்ரட்டரியாகவும், மௌலி ஃபாசில் அவர்கள் ட்ரெஷராகவும் கொழும்பு டிஸ்ட்ரிக்டுக்கு இருக்கிறார்கள். இந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கு இந்த ஏற்பாடை செய்திருக்கிறது கொழும்பு டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் உலமாக்களை தயாரிக்கிறோம். ஒரு ரிஸ்வி அல்ல, 9000 ரிஸ்விகள் உருவாக வேண்டும். ஒரு முபாரக் அல்ல, 9000 முபாரக் உருவாக வேண்டும். ஒரு அகார் அல்ல, 9 லட்சம் அகார்கள் உருவாக வேண்டும். அதுதான் எங்களுடைய கூட்டத்தின் நோக்கம், அதுதான் எங்களுடைய உலமாக்களுடைய நோக்கம். நாங்கள் ஒரு சமூகத்தை விட்டுவிட்டு போவோம். நாங்கள் யாரையும் அவர்கள் கையெழுந்து நிற்பதற்கு விட்டுவிட்டு போக மாட்டோம். நாங்கள் சமூகத்தை கட்டியதுக்கு விட்டு போவோம், சமூகத்தை உருவாக்குவோம். கன்னியமார்களே, ஒற்றுமையாக, அன்பாக, பண்பாக, விட்டுக் கொடுப்போடு, தாராள தன்மையோடு எல்லாரும் மிக நிதானமாக நடக்க வேண்டும், மிக அன்பாக நடக்க வேண்டும், துவாவுடன் செயல்பட வேண்டும், ரகசியங்களை பாதுகாக்க வேண்டும். சின்ன சின்ன அற்ப விஷயத்துக்காக வேண்டி போய் மற்றவர்களிடத்தில் காட்டி கொடுக்கும் கோல் மூட்டும் தவறுகளை பார்த்தீங்களா? அவங்க பள்ளி கட்டுறாங்க, அந்த ஜமாத் பள்ளி கட்டுறாங்க, இந்த ஜமாத் யாரை போயிட்டு பிடிக்கிறது? காஃபிரை போயிட்டு பிடிக்கிறது. எதுக்கு? இந்த பள்ளிய ஏந்த அமைப்புக்கு, ஏந்த கொள்கைக்கு வித்தியாசமான ஒரு பள்ளியை கட்டுறார், இவன் உடைக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு இந்த முசீபத்துக்குள்ள சிக்க வச்சிருக்குது. கன்னிவார்களே, இந்த நிலைமை மாற வேண்டும். நாம் ஒன்றுபடுவோம், நாம் இந்த நாட்டுக்கு நலவு செய்வோம், இந்த நாட்டு மக்களுக்கு நலவு செய்வோம். முந்தி எங்களை பற்றி டாக்டர் லோனா தேவராஜா அல்லா ரஹ்மசேகனும் அந்த ஏசிஎஸ் அமைதிக்கு அவர் பல நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். முன்னைய பல அரசியல் தலைவர்கள் பல நல்லது செய்திருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் அப்துல் காதராக இருக்கலாம், அதுக்கு முன் இருந்தவர்களாக இருக்கலாம், பலரும் பல காரியங்களை செய்திருக்கிறார்கள். இவர் என்ன செஞ்சார் தெரியுமா? டாக்டர் லோனா தேவராஜா மூலமாக அவர் இங்கிலீஷ்ல ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 இயர்ஸ் எத்தனிக் ஹார்மனி, 1000 வருடம் முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்ற ஒரு வரலாறை இந்த டாக்டர் பெண்ணின் மூலமாக எழுத வச்சிருக்கிறார். அது சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை அதை எடுத்து கொடுங்க, இந்த பௌத்தர்களுக்கு கொடுங்க, ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, நீங்க வாங்கிட்டு போங்க, அதை கொண்டு போய் கொடுங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் என்றா, இப்ப நாம சில நேரம் எடுக்கல, இப்ப நாங்க இதுக்கு வருவோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் உட்கார்ந்து பேசுவோம், எங்கட குமுறல சொல்லுவோம், எங்கட கவலை உங்களோட வெளிப்படுத்துவோம். இந்த 20 நிமிஷத்துல, இந்த 40 நிமிஷத்துல, இந்த 3 மணி நேரத்துல எங்கட கவலை உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு டைம் இல்ல. நான் உங்களோட உட்காருவோம், தொடருவோம் இந்த பயணத்தை, அடிக்கடி பேசுவோம், அதுக்கு இதை நாங்க பயன்படுத்துவோம். இது இன்றோட முடியக்கூடியதல்ல. எங்கட உள்ளத்துல கவலை வரணும். ஷபாபுக்கு யார் அடிச்சாலும், நிதாவுக்கு யார் அடிச்சாலும், அது முஸ்லீம் கவுன்சிலுக்கு யார் அடிச்சாலும், அது வயிறுமைக்கு யார் அடிச்சாலும், அது எனக்கு அடித்ததுதான் உணர்வுகளுக்கு வர வேண்டும். அது வராத வரைக்கும் நான் உம்மத்தாக இருக்க முடியாது. எங்களோட உள்ளத்தில் அந்த உணர்வு, எங்களோட உள்ளத்தில் அந்த சிந்தனை. நாங்க இந்த நாட்டு தலைவருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம். இந்த செய்தி போகட்டும் அவருக்கு, இந்த செய்தி அனுப்புறோம் அவருக்கு, அவருக்கும் நல்லதுதான் செய்வோம். நாங்கள் குணு தோதரரை அழிக்கிறதுக்கல்ல, இந்த நாட்டில் ஃபித்னா வராம இருக்கிறதுக்கு, இந்த நாட்டில் அமைதி காக்கிறதுக்கு நாங்க இந்த பொதுபல சேனைக்கும் துவா தான் செய்கிறோம். ஏ பொதுபல சேனை மக்களே, எங்களை சும்மா கொலப்பாதீங்க என்று சொல்கிறோம். நாங்க ஒரு நாளும் அநியாயம் செய்தவர்கள் அல்ல. எங்களை பத்தி தப்பாக சொல்லவானா? அப்படி சொல்லியும் நான் உங்களோட டிபேட்டுக்கு வராதது உங்களோட கண்ணியத்தை பாதுகாக்க, உங்களை எங்களால ஏதும் நடந்துடக்கூடாது. மனிதனை டிபேட்டுக்கு போக்குல அவரு எல்லாரும் வெத்த பார்ப்பாங்க. நாங்க வெத்தினா அவங்க தோத்தா பெரும்பான்மை சமூகம் தாங்கிக் கொள்ளுமா? இது டிபேட் செய்யறதுனால பெரிய வெற்றி யாருமே அடைஞ்சதில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா அவர்கள் எப்பொழுதும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா அவங்க சொல்லுவாங்களா, யா அல்லாஹ், ஹக்க எதிரிட வார்த்தையிலிருந்து நீ வெளியாக்குன்னு சொல்லுவாங்களா? அப்படிப்பட்ட உள்ளங்கள் எங்களுக்கு வர வேண்டும். அதனால தயவு செய்து இப்ப நாங்கள் மிச்சம் நேரம் எடுக்காம உங்களுக்கு கையில தந்திருக்கிறோம் உங்களோட கருத்தெழுத. உங்களுக்கு மஸ்ஜிதுகள் இருக்குது, பெரிய செல்வம், மஸ்ஜித் பெடரேஷன் இருக்குது, மாளிகா வத்த மஸ்ஜித் பெடரேஷன், தெய்வல பகுதி மஸ்ஜித் பெடரேஷன், ஸ்ரேவயலுடைய மஸ்ஜித் பெடரேஷன், புதுகடையுடைய மஸ்ஜித் பெடரேஷன் இந்த கொழும்புல பல பகுதி மஸ்ஜித் பெடரேஷன் உண்டாக்கப்பட்டிருக்கு. நீங்க கூடுங்க, பேசுங்க. இப்ப நாங்க தாரம் உங்களுக்கு கழுத்தர வாசிப்பாங்க, உங்களுக்கு கழுத்தர பகுதிக்கு இந்த மக்கள் பொறுப்பு. நீங்க கூடுங்க, உங்களோட மஸ்ஜிதுகள் கூடுங்க, உங்களோட இன்டலெக்சுவல்ஸ் கூடுங்க, உங்களோட முக்கியஸ்தர்கள் கூடுங்க. நான் கழுத்தறைக்கு போறோம், கழுத்தர பகுதியில் பிரச்சனை இருக்குது. கூப்பிடுங்க ஹசன் பரீத் மௌலவி, அவரோட சேர்ந்து ரெண்டு மூணு உலமாக்கள் அவங்களும் சேர்ந்து நீங்களும் மஷூரா செய்யுங்க. ஏண்டா எல்லா எக்ஸ்பெண்டிச்சர்ஸையும் எல்லா வேலையும் ஜெம்யா மட்டும் செய்ய இயலாது. ஜெம்யாக்கு அந்த சக்தியும் இல்லை, அந்த வளமும் இல்லை. உம்மத்துக்குள்ள வேலைய எல்லாரும் பகிர்ந்து கொண்டுதான் செய்யணும். அதனால அல்ஹம்துலில்லாஹ் இந்த அமைப்புல நீங்க போங்க, நாங்க உங்களுக்கு ஒரு செட் கையில தாரோம். இந்த 25 டிஸ்ட்ரிக்ட்க்கும் போறவங்களுக்கு ஒரு செட் தாரோம், அதுல சிடி தாரோம், அதுல பிரஸ் ரிலீஸ் தாரோம், அதுல எங்கட தெளிவு சிங்களத்துல, எல்லாம் சிங்களத்துல இருக்குது. பல வகையான அந்த பிரஸ் ரிலீஸ்கள், பல பிரசன்டேஷன்ஸ், பல கிளரிபிகேஷன் எல்லாம் இருக்குது. அதங்கள்ட்ட தாரம் சிங்களத்துல மிக அழகாக இந்த நாட்டுக்கு முஸ்லிம்கள் செஞ்ச சேவையும், இந்த நாட்டுக்கு ஹலால் செஞ்ச சேவையும், ஹலால பற்றியுள்ள விளக்கத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்க இது பிரிண்ட் பண்ணுங்க, போங்க கழுத்தறைக்கு, கழுத்தர காலிக்கு போங்க, ஹம்மந்தொடைக்கு போங்க. அழுகிறாங்க மக்கள், கோலை போட்டு நேத்தொத்தர் அழுகிறாரு. எங்க இருந்து பாப்பா, எங்க இருந்து அழுகிறா? எங்களுக்கு தெரியும், நாங்க இந்த ஹலாலுக்காக கஷ்டப்பட இல்ல, நாங்க பணத்துக்காக கஷ்டப்பட இல்ல. உங்கள்ட்ட பணத்தை கேட்டு வர இல்ல, பணத்தை கேட்டு வர மாட்டோம் நாங்க. உங்களுக்கு பணம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி துவா செய்யுங்க. கன்னிமான உலமாக்கலே, எங்களுக்கு தேவை ஹலால் ஹராம் அல்ல, எங்களுடைய இது எங்களுடைய ஒரு அடையாளம். இந்த அடையாளம் பறிக்கப்பட்டால் எத்தனையோ பறிக்கப்படும் என்ற கவலை அவ திட்டமிட்டு இதுல கை வைக்கிறாங்க. அடுத்து நாங்க சொல்றோம், உங்களோட இல்ல எங்களுக்கு பேச்சுவார்த்தை, எங்களுக்கு பேசணும் பிரசிடென்ட். பிரசிடென்ட் அழகான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார், இந்த இந்த நாட்டுடைய சுதந்திர தின தந்தை, யார் ரிலிஜன் ஹாமனிய கொலைக்கிறார்களோ அது டெரரிசத்துக்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். பிரசிடண்ட்டுக்கு சொல்கிறோம், இதை அமல்படுத்துங்க. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சிச்சு மாலையில, மாலையில குருநாகல் பகுதியில இப்படி போனவர்கள் ஹரஸ் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கிறது. அதனால் நல்லெண்ணம் வைப்போம், துவா செய்வோம். எல்லாரும் யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறீங்களோ அந்த மஸ்ஜிதுகளாக தெய்வல அதுக்கு வாசிப்பாங்க. எந்த பகுதி போடப்பட்டிருக்கிறது அந்த பகுதி பொறுப்பெடுங்க, போங்க பேசுங்க. உங்களுக்கு வேற என்னமும் பேசணுமா? இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தட்ட அபிப்பிராயம் எடுக்க போனா அது மிச்சம் நீன்றும், அவை ஒரு முடிவு வர மாட்டாரு. நாங்க எடுத்திருக்க கூடிய இது செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன செஞ்சோம் தெரியுமா? நாங்க தனி இந்த முடிவு எடுக்கல கனிவாளர்களே. எந்த ஒரு விஷயமும் ஜமியத் உலமா ஃபத்வா, ஃபத்வா கூட நாங்க சில பிசினஸ் மேன கூப்பிடுவோம், சில டாக்டர்ஸ் கூப்பிடுவோம், சில டாப் ஆக்களை அழைப்போம், அந்த ஃபீல்ட் உள்ளவர்கள் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்போம். எங்கட ஹலால் டிபார்ட்மெண்ட் அதுல இருக்கிறாங்க எல்லாரும். அன்றைக்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரியில தப்புல உள்ளவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. உலமாக்களும் போனோம், முஸ்லீம் கவுன்சிலும் போனோம், எங்களுடைய தாரிக் மஹமூத், இன்னும் பல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர் அழகாக விளங்க வச்சார். அங்குள்ள பதுதீன் மஹமனுடைய மகன் இதோ பேசுகிறார், அவர்கிட்ட கேளுங்க எங்கட ஹலால் என்ன. அவர் ஹலால பத்தி விளங்க வச்சார், மிக தெளிவாக சொன்னார். அவர் சொல்றாங்க, இப்ப எங்களுக்கு சரியான தெளிவு. ஹலால் தண்ணிக்கு ஏன் கொடுக்கறீங்க? எங்களுக்கு நல்ல தெளிவு. ஏன் பிரஷுக்கு கொடுக்கறீங்க? எங்களுக்கு நல்ல தெளிவு. இப்ப சமீபத்தில் ஒரு கம்பெனியுடைய ஒரு கண்டெய்னர் பாகிஸ்தான்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது லீடிங் இந்த நாட்டுடைய ஒரு பௌத்தர்களுடைய ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி ஸ்டாப் பண்ணணும்னு அவங்க ஓடி வந்தாங்க எங்கள்கிட்ட. ஏற்கனவே நாங்க ஹலால் எடுத்திருக்கிறோம், ஆனா அங்க உங்களோட சர்டிபிகேட் இந்த கன்சைன்மெண்ட்க்கு ஸ்பெஷலாக கேட்கிறாங்க தாங்க. அவர் இதை சொல்ல அந்த சந்திப்புல எக்கனாமிக் மினிஸ்டர் அசில் ராஜபக்சே சந்திச்ச நேரம் அவர் சொல்லியிருக்கிறார், எங்கட தேவை இருக்குது. இதனுடைய முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதனால கண்ணியமானவர்களே, நிதானத்தை இழக்காம ஜெம்யத்துள்ளமா ஒன்றும் செய்யாம இருக்குதே என்ற இந்த சந்தேகத்தை உண்டு பண்ணாம உறுதியாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. அடுத்த கட்ட விஷயத்துக்கு ஆயத்தமாகுங்க. அல்லாஹ் நிச்சயமாக எங்களை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை வைங்க. துஆ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்ப அமைதியாக இருங்க. இந்த பொறுப்பை சுமை எடுங்க, எடுத்துட்டு இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு சீக்கிரமாக இதை தாமதிக்காதீங்க. இதுக்கு டைம் சுனாமியில நீங்க இறங்கினது போல நான் உங்களிடத்துல விரும்புகிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நாங்க இதே மஸ்ஜிதுல உங்களுக்கு பிடிச்சு தந்தவர்களை சந்திப்போம். அப்ப நீங்க வந்து சொல்லுங்க, எங்களுக்கு ரிப்போர்ட்டை தாங்க. இந்த ஊரை போயிட்டு சந்திச்சு இப்படி சொன்னோம், இந்த ஊருக்கு இதை சொன்னோம், இந்த ஊருக்கு இதை சொன்னோம். என்ன சொல்றோம் உங்களுக்கு? ஒரு டாக்குமெண்ட் ஒன்று நாங்க தாரோம், உலமாக்களையும் தாரோம். அவங்க வந்து அங்க விளங்க வைப்பாங்க. அந்த ஊர்ல போயிட்டு உதாரணமாக கண்டி எடுத்துக்கோங்க. கண்டில நாங்க ஃபர்ஸ்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். கண்டில ஹாஸ்பிட்டல் சமீபத்தில் 5000 பேக்கெட் சாப்பாடு கொடுத்தாங்க. மாஷாஅல்லாஹ் எல்லா நோயாளிகளும் அங்கே. எல்லாருக்கும் அறிமுகமான ரஃபீக் ஹாஜியார் இருக்கிறார், முஸ்லீம் ஹோட்டல். அவர் ஒரு சுகையினத்தில் இருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவர் வந்து இந்த டயாலிசிஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர் போயிட்டு என்ன செஞ்சாரு, அந்த ஹாஸ்பிட்டல் கொழும்புல ட்ரீட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் கண்டிக்கு போனார். இப்ப டயாலிசிஸ் செஞ்சு கொண்டிருக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவர் ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு கொடுத்தார். இந்த 60 அந்த ஸ்டாஃப்ஸ் எப்படி வென்றிருக்கிறார்டா, எல்லாரும் அவருக்கு கும்பிடுறாங்க, எல்லாரும் கும்பிடுறாங்க. கன்னிமாணவர்களே, நாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டல் தேவைப்படுது, செலவழிங்க. மதரசாக்கு மட்டுமல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் செலவழிக்கிறது. இந்த நேரத்தில் மதரசாவுடைய நன்மையை தரும் என்றதை மறக்காதீங்க. இது இன்றைய தேவை. இந்த தேவையில செலவழிங்க தாராளமாக. பௌத்தர்களுக்கு இதை நான் டிஃபென்ஸ் செக்ரட்டரிக்கும் சொன்னேன் தெளிவாக. நாங்க ஒரு யூதருக்கு 1 ரூபா கொடுக்க, இஸ்ரேலுக்கு 1 பணம் போறண்டா நாங்க கவலைப்படுவோம். ஆனா உங்களோட பஞ்சலுக்கு எங்கட சாப்பாடு வர்றத கவலைப்பட மாட்டோம், சந்தோஷப்படுவோம். உங்களோட தாம் பாசனைக்கு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யலமுண்டா நாங்க சந்தோஷப்படுவோம். எங்களுக்கு உண்டு ஒன்றுதான் தடை, இந்த சிலைக்கு பணம் தரையலாவே. அது இல்லாம உங்களோட பஞ்சலையில கிணறு கட்டி தரவும், உங்களோட பஞ்சலைக்கு உதவி செய்யவும் எங்கட மார்க்கம் எந்த தடையும் இருக்கல்ல. எங்களை மார்க்கம் உங்களை ஏசவானான்னு சொல்லுது, உங்களை திட்டவானான்னு சொல்லுது, உங்களை நோவிக்கவானான்னு சொல்லுது. எங்களோட மார்க்கம் இதுதான் சொல்லி தருது. எங்களோட மார்க்கம் பலவந்தப்படுத்த இல்ல. யாரு வந்தா எங்கட மக்களும் சில நேரத்துக்கு போயிட்டாங்க எங்களை விட்டு, நாங்க அவங்களை போயிட்டு பலவந்தப்படுத்த இல்ல. எங்கள்கிட்ட யாரும் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம், எங்களை கட்டி அழைப்போம், அவர் எங்களை சகோதராக வரவேற்போம். கண்ணியமானவர்களே, அதனால அன்பாக உங்களுடைய மிக பணிவாக மிக தயவாக வேண்டிக் கொள்வது, இன்றைய தினம் எல்லாரும் ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த நாட்டுடைய 25 டிஸ்ட்ரிக்டுக்கும் போயிட்டு அந்த மக்களுக்கு சகவாழ்வு, கோ எக்ஸிஸ்டன்ஸ், எப்படி முஸ்லீம்கள் வாழ வேண்டும் என்பதை கொடுப்போம். அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நடக்க இருக்குது, அதுக்கு துவா செய்வோம். வரக்கூடிய திங்கன் வியாழன் போன்ற நாட்கள்ல நோம்புடிங்க, தாய்மார்களுக்கும் சொல்லுங்க, சுண்ணத்தான நோம்புகளை புடிங்க. அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க, மன்றாடுங்க, கண்ணீர் வடிங்க, நல்லெண்ணம் வைங்க, துவா செய்யுங்க. எல்லோருடன் சேர்ந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து போங்க. வல்லா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாகே. அல்லாஹ் மறைவான உதவி செய்வானாக. எங்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பானாக. இந்த நாட்டு ஒரு சிறந்த நிலைமைக்கு அல்லாஹ் நீ கொண்டு வருவாயாக. எல்லா ஆபத்திலும் எங்களை விடுவிப்பாயாக. எங்களை பத்தி நல்லெண்ணத்தினுடைய உள்ளத்துல போட்டு விடுவாயாக. எங்களை முன்மாதிரியான மக்களாக வாழ செய்வாயாக. எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக. கிராமங்களில் வசிக்கும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சோதனை அப்புறப்படுத்துவாயாக. எங்களை ஒன்றுபட்ட உம்மத்தாக வாழ செய்வாயாக. ஆகரத்துடைய சிந்தனை உள்ளவர்களாக வாழ செய்வாயாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.